ராதே கிருஷ்ணா. மகாத்மாக்கள் சொன்ன வார்த்தை எதுவுமே பொய் ஆகாது. மகாத்மாக்கள் எல்லாருமே அனுபவிச்சுதான் சொல்லியிருக்கார்கள். அதை எதை பார்த்தாலோ எதை அனுபவிச்சாலோ அதைத்தான் சொல்லியிருக்கார்கள். அதனாலதான் மகாத்மாக்களுடைய கீர்த்தனைகளையோ பாசுரங்களையோ ஸ்லோகங்களையோ நாம சொல்லும் பொழுது நமக்கும் அந்த பலம் கிடைக்கிறது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பீஷ்மர் சொன்னார், அதை நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம், நமக்கு நல்ல வித்தியாசங்கள் கண்கூடா தெரியறது. அந்த மாதிரிதான் ஆழ்வாருடைய பாசுரங்கள், மீராவுடைய கீர்த்தனை, பாண்டரங்க பக்தர்கள் பாடின அபங்கம், அனுமாச்சாரியார் பாடின கீர்த்தனை எல்லாமே சத்தியம். நிரூபணம் பண்ண முடியுமான்னா பல சந்தர்ப்பத்துல பல பெரியவா நிரூபணம் பண்ணிருக்கா. மதுரகவி ஆழ்வார் ஆச்சாரியனை எப்படி பிரகாசப்படுத்தணும் அப்படின்னா மதுரகவி ஆழ்வார் போலே அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் பரமபதிச்ச பிறகு அவர் காலத்துக்கு அப்புறமா ஆச்சரியமா ஜோரா அவருடைய மூர்த்தியை வச்சுண்டு, இன்னைக்கு ஆழ்வார்ல இருக்கக்கூடிய நம்மாழ்வார் மூர்த்தியை வச்சுண்டு பல ஊர்களுக்கு அந்த மூர்த்தியை ஏழை பண்ணி கொண்டு போய், ஏழை பண்ணினா எழுந்துருளை பண்ணி கொண்டு போய் அங்கங்க நம்மாழ்வாருடைய பாசனங்கள்லாம் சொல்லி ஜனங்களை பக்தி வழியில திருப்பிட்டு இருந்தார். அப்ப மதுரைக்கு போன சங்கம் வளர்த்த மதுரையாச்சு. அந்த மதுரைக்கு போகும்போது அழகா நம்மாழ்வாரை பல்லக்கில் வச்சுண்டு வேதம் தமிழ் செய்தபிரான் வந்தார் அப்படின்னு சொல்லி விருது ஊதறதுன்னு பேரு. பல மாண்பு மிகு வருகிறார் ராஜாதி ராஜ ராஜ குலத்துங்கள்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி நான் அம்மாழ்வார் சொல்லும் பொழுது அழகா பகுலாபரணன் வந்தார், வேதம் தமிழ் செய்த மாறன் வந்தார் அப்படின்னு ஜோரா விருது ஊதுறார். அப்ப மதுரையில தமிழ் ரொம்ப விசேஷமாச்சு. உடனே மதுரையில் இருக்கக்கூடிய சங்க புலவர்கள்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சா. சங்கம் ஏறாத கவி அவர் மதுரை தமிழ் சங்கத்துல ஏறி தன்னுடைய தமிழ் புலமையை நிரூபணம் பண்ணாதான் வேதம் தமிழ் செய்த மாறன்னு நீங்க சொல்லலாம், இல்லாட்டி சொல்லக்கூடாதுன்னு தட உத்தரவு போட்டுட்டா. அசரவே இல்ல மதுரகவி ஆழ்வார். உடனே அழகா நம்மாழ்வாருடைய ஒரே ஒரு பாசுரத்தை ஓலைச்சுவடியில எழுதி அழகா கொடுத்து விட்டார். அழகா சங்க பலகை முதலில் மீனாட்சி அம்மன் கோவில்ல பொற்றாமரை குளத்துல சங்க பலகைன்னு ஒண்ணு உண்டு, அதுல ஏறி அவ கவிஞ்சி கவி சொல்லியாச்சுன்னா அந்த சங்க பலகை உண்மையா நல்ல தமிழா இருந்தா ஏற்றுக்கொள்ளும், இல்லாட்டி அவளை குப்புற தள்ளிடும். இதுதான் உண்மையான நிலவரம். அப்ப அந்த சங்க பலகையில எல்லா தமிழ் சங்க புலவர்களும் ஏறி உட்கார்ந்துட்டா. மதுரகவியாழ்வார் எழுதி கொடுத்த ஒரே ஒரு சிறு முறி, அதாவது ஒரு ஓலைச்சுவடியில ஒரு சின்ன பாசுரம் எழுதி அதுல வச்சார். என்னடா பாசுரம் அப்படின்னா, கண்ணன் கழினை நன்னும் முனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. கண்ணனுடைய திருவடியை பிடிச்சுக்கணுமா நாராயணான்னு சொல்லுங்கோ அப்படின்றார் நம்மாழ்வார். இதுதான் இருக்கிறதுலே சின்ன பாசுரம் இது. கண்ணன் கழினை நன்னும் மனமுடையீர், கண்ணன் திருவடி அடையணுமா, என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. திருநாமம் என்னடான நாராயணா 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 நினைக்கணும்னு அந்த பாசுரத்தை எழுதி வச்சார். வச்சுட்டார். அடுத்த க்ஷணம் சங்கப்பலகை அப்படியே தலைகீழ திரும்பி மேல இருந்த அத்தனை புலவர்களையும் கீழே தள்ளி விட்டுடுத்து இந்த ஓலைச்சுவடியை மட்டும் அப்படியே வச்சுண்டது. உடனே சங்கப்புலவர்கள் அத்தனை பேரும் பார்த்தார்கள். உடனே அந்த சங்கப்புலவர்களுடைய தலைவன் சொன்னான், ஈ ஆடுவதோ கருடற்கு எதிரே, ஈயும் பறக்கிறது கருடனும் பறக்கிறது, வா நீ நானும் போட்டி வச்சுக்கலாம்னு சொன்னா எவ்வளவு அபத்தமோ அது போல. ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே, ரொம்ப அழகா சொல்றா. அது மாதிரி ஒவ்வொன்னா சொல்லிட்டே வரா. ஈ ஆடுவதோ கருடற்கெதிரே இரவிக்கெதிரே மின்மினி ஆடுவதோ, அழகா ஆச்சரியமா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் பிரகாசிக்கிறது, மின்மினி பூச்சிக்கும் பின்னாடி பிரகாசிக்கிறது, பாக்கலாமா நீ ஆனா போட்டி வச்சுக்கலாம்னா பைத்தியம் வேண்டாமா புத்தி வேண்டாமா, இரவிக்கெதிரே மின்மினி ஆடுவதோ நாய் ஆடுவதோ நரகேசரி முன் அப்படின்றார். ஒவ்வொருத்தரும் ஒண்ணு சொல்றா. நாய் வந்து நீயும் மிருகம்தான் நானும் மிருகம்தான், உனக்கு நாலு கால் இருக்கு எனக்கு நாலு கால் இருக்கு, உனக்கும் வாழ் இருக்கு எனக்கும் வாழ் இருக்கு, நானும் உன்ன மாதிரி கர்ஜிக்கிறேன்னு சொல்லி சிங்கம் மாதிரி நடந்துட்டா எவ்வளவுக்கு எவ்வளவோ அந்த மாதிரி. பேய் ஆடுவதோ அழகு ஊர்வசி முன், பேய் ஆட்டவன் உண்டு ஊர்வசி ஆடுறன் உண்டு, ரெண்டு பேரும் ஆடி பார்க்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி அழகா பகுலாபரணன் சொல்லும்படியான ஞான தமிழ் கடல் நம்ம நம்மாழ்வார் பெருமாள். இவர் சொல்றது கேட்டு பெருமாளே தலையாட்டியிருக்கார். 108 திவ்யதேச பெருமாளே தலையாட்டியிருக்கார். இவருடைய ஒரு வார்த்தைக்கு சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழர்களுடைய கவிகளும் சேர்ந்து சமமாகுமா அப்படின்னு சொல்லி பாசுரம் பாடினார்கள். அத்தனை பேரும் உடனே நம்மாழ்வாரை கொண்டாடினார்கள். எல்லாரும் ரொம்ப ஆச்சரியம், மதுரகவி ஆழ்வாரை கேட்டது எப்படி சாத்தியமாச்சுன்னு. மதுரகவி ஆழ்வார் சொன்னார், நம்மாழ்வார் பெருமை வாழ்க்கை புரிஞ்சு கொடுத்தோம், நம்மாழ்வார் சொன்னது எல்லாம் சத்தியம், அவரை போல வேற யாருக்கு தமிழ் தெரியும், வேதத்தை வேற யாரால தமிழ்படுத்த முடியும் அப்படின்னா. அப்ப ஆழ்வார் பாசுரங்களை நம்ம ஜிபிச்சோம்னா நிச்சயமா அது நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும், சந்தேகமே வேண்டாம். சிற்றம் சிறுகாலே ஓங்கி உலகளந்த உத்தமன் ஆண்டாள் திருப்பாவையெல்லாம் ஜபிச்சோம்னா நிஜமாவே நீங்காத செல்வம் நிறைந்துன்ற அனுகிரகம் கிடைச்சிடும், சரியா? அப்ப ஆழ்வார் பாசுரங்கள் சத்தியம். அந்த நம்மாழ்வார் ஆழ்வார் திருநகரியில புளியமர புந்தில உட்கார்ந்துண்டு திருவாய்மொழி முழுக்க சொன்னார். இந்த கண்ணன் கழனினை நன்னும் மனமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமேனு சொன்னார். அந்த புளியமரத்தை வந்து பார்க்க வேண்டாமா? உங்க ஆழ்வார்த்தன நாளைக்கு கருட சேவை வந்து சேவிக்க வேண்டாமா? அனுபவிக்க ஓடி வா. ஆழ்வார்த்தன புளிய மரமும் காத்தன்றிருக்கு, ஆழ்வாரும் காத்தன்றிருக்கார், நவதிருப்பதி எம்பெருமான்கள் காத்தன்றிருக்கார், பவிஷ்யதாசாரின் ராமானுஜர் காத்தன்றிருக்கார், நானும் காத்தன்றிருக்கேன். சீக்கிரம் வா, ஆழ்வார்த்தனை போய் பகவானை சேவிக்கலாம். ராதே கிருஷ்ணா.